உடனே பார்த்தா பிள்ளை கண்ணை மூடி இருக்குது. ஆனா அந்த பிள்ளை வந்து குருடாக பிறக்கவில்லை, யாரையோ பார்ப்பதற்காக தன் கண்களை மூடி வைத்திருக்கிறார். செல்லல்லாஹ் தங்களுடைய முபாரக்கான கரங்கள்ல அந்த பிள்ளையை வாங்கின உடனே அதற்கு அலீ அபி தாலிப் அவங்க கண் திறந்து பார்த்தாங்க. ஆம், கண் திறந்து செல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் பார்த்தாரு. அவங்க பிறந்தது காபாவில், முதல் முதல்ல அவங்க பார்த்தது செல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம். அது நம்ம ஊர்ல இந்த சடங்கான உடனே பெண்கள்லாம் வந்து அப்படி குளிக்க இறக்கி வச்சுட்டு கண்ணை பத்திட்டே வா, கண்ணை பத்திட்டே வாமா, குரானை திறந்து அப்படி காமிப்பாங்க. முதல் முதல்ல என்ன செய்ய, நீ குரானை பார், நீ சடங்கான உடனே முத முதல்ல அல்லாஹுடைய வேதத்தை பார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது ஒரு நல்ல அறிகுறிக்குண்டான, ஒரு உயர்வுக்குண்டான ஒரு அடையாளமாக இப்ப பழக்கத்துல இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஒத்துரும் சடங்கானவங்க அப்படி குளிப்பான் இருக்குதா அப்படி, சரி பொம்பளைகிட்ட கேட்க வேண்டிய விஷயம் இருக்குது. அப்ப அதனால அது ஒரு நல்ல ஒரு நற்குறி அல்லவா, அது ஒரு உயர்ந்த பழக்கம் அல்லவா, அது இஸ்லாமிய பண்பாட்டினுடைய ஒரு கண்ணியம், குரானின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய கண்ணியத்தின் வெளிப்பாடு அல்லவா அது. அப்ப அதனால அப்படி என்ன செய்வாங்க, திறந்து காமி பார்ப்பாங்க இல்லையா. அதே மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களதான் முத முதல்ல பார்த்தாங்க. அதனாலதான் மத்த எல்லா சஹாபாக்களும் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றோம். அலிரல்லானுக்கு சொல்லும் பொழுது கர்ரமல்லாஹு வஜ்ஹான்னு சொல்றோம். அல்லாஹ் அவங்களுடைய முகத்தை சங்கையாக்கினான். ஏன்னா அவங்க முதல்ல பார்த்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுகத்தை அல்லவா, அதை விட என்ன பாக்கி அவங்களுடைய முகத்துக்கு வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புனிதமான சம்சம் நீரை எடுத்து அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மேல தண்ணியை கொண்டு சுத்தம் பண்ணாங்க. சம்சம் நீர் அல்லது அங்கு இருந்த நீர், அது சம்சமா அல்லது மத்த நீராங்கிறது அது வரலாற்றை தெளிவுபடுத்தப்படல. நீரை கொண்டு சதர் செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தப்படுத்தினாங்க. சுத்தப்படுத்திட்டு சொன்னாங்க, நான் இந்த பிள்ளையை சுத்தம் செய்கிறேன், ஒரு காலம் வரும் இந்த பிள்ளை என்னை சுத்தம் செய்யும்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு குளிப்பாட்டுறேன், ஒரு காலம் வரும் இந்த பிள்ளை என்ன குளிப்பாட்டும்னு சொன்னாங்க. பெருமக்களே, இந்த உலகத்துல எந்த தலைவருடைய சொல்லும் வாழ்க்கையில் அப்படியே நடக்கிறது இல்லை. நிறைய தலைவர்கள் ஆசைப்படுறாங்க, நடக்கிறது இல்லை. ஆனா அந்த உலகத்துல சொன்ன சொல் அப்படியே உலகத்தில் நடந்தது என்று சொன்னார் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு தான் அந்த சொல் சொன்னோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பிள்ளையை நான் குளிப்பாட்டுறேன், ஒரு காலம் வரும் இந்த பிள்ளை என்னை குளிப்பாட்டும்னு சொன்னாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் பொழுது அவர்களை குளிப்பாட்டியவர்கள் நாலு பேர் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். சையிதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதே மாதிரி செய்தனா ஃபத்ல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மற்றவங்கெல்லாம் வந்து தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க, உடம்பை பெரட்டினாங்க, ஆனா அதற்கு அலிதுல்லா தரணவங்க தான் குளிப்பாட்டினாங்க என்பது வரலாறு. அதனால கஅபாவோடு தொடர்புள்ள வரலாறுங்கிறது ஏராளமான வரலாறு. கஅபாங்கிறது சாதாரணமான ஒண்ணு அல்ல. அதாவது அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நேரத்திலையும் 70,000 மலக்குமார்களை கஅபாவிற்கு அனுப்பி கொண்டிருக்கிறான் தவாஃப் செய்வதற்கு. வந்த மலக்குமார்கள் இனிமே அவங்க கியாமத்து வர திரும்ப வரமாட்டாங்களாம். வந்த மலக்குமார்களுக்கு கியாமத்து நாள் வர திரும்பறதுக்கு அனுமதி இல்லையா? ஏன்னா அவங்க ஒரு தடவை தவாஃப் செய்துட்டாங்கன்னா ஒரு தடவை தான் அனுமதி. அப்ப அப்படின்னு சொன்னா மலக்குமார்களுடைய கணக்கில்லாத மலக்குமாருடைய எண்ணிக்கையின் அளவு எவ்வளவுங்கிறத நாம யோசிச்சு பார்க்கணும். அதனால மலக்குமார்களுடைய அளவுங்கிறது அந்த அளவுக்கு கூடுதலாக இருக்குது. அப்ப அவ்வளவு பேரும் வந்து தவாஃப் செய்துகிட்டே இருக்கிறாங்க. கஅபாவை சுற்றி அல்லாஹ் சொன்னானே ஆயாத்தும் பையினாத், அல்லாஹுடைய அத்தாட்சிகள் இருக்குதுன்னு சொன்னானே. என்ன அத்தாட்சிகள்? கஅபாவை சுற்றி உள்ள அத்தாட்சிகள்ங்கிறது ஏராளமான அத்தாட்சி. மக்காவே பெரிய அத்தாட்சி தான். அதாவது எந்த மக்கமா நகரத்திற்கு உள்ளே அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னதற்காக மக்கமா நகரத்திலே இருக்க அனுமதி இல்லாமல் அந்த ஊரை விட்டே விரட்டி அடித்தார்களோ. எதுக்காக ஊரை விட்டு விரட்டி அடிச்சாங்க? ரசூலுல்லாஹியும் மற்ற சஹாபாக்களையும் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தலைவர் வழிகாட்டி அவங்கதான் ரசூலுல்லாஹி என்று சொன்னதற்கு தான் ஊரை விட்டு வெளியேற்றினாங்க. ஆனால் வரலாறு திரும்பவில்லையா? இந்த அல்லாஹ் ஒருவன் என்று யார் சொல்லவில்லையோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களுடைய தலைவர் என்று சொல்லவில்லையோ, அப்படி சொல்லாதவருக்கு அந்த பூமியில அனுமதி இல்லை. அப்படி சொல்லலன்னா உள்ளே நுழைய முடியாது. மக்காவினுடைய வெளியிலே என்ன செய்திருவாங்க? முஸ்லிம்கள் அல்லாத மற்றவர்கள் செல்வதற்கான வழியின் ரோடு பிரிஞ்சிடும், உள்ளேயே விடமாட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மகத்தான அத்தாட்சிகள்ல இது ஒண்ணு. மக்கமா நகரத்தினுடைய வெற்றிக்கு பின்னாலே இதுவரை மக்கமா நகரத்திற்குள்ளே அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னவர்கள், அல்லாஹுடைய ரசூலை தங்களுடைய வாழ்க்கையின் வழியாக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர்களை தவிர யாரும் உள்ளே நுழைய முடியாதுன்னா அல்லாஹுடைய மகத்தான அத்தாட்சிகள்ல இது ஒரு அத்தாட்சி. கஅபாவை சுற்றி அல்லாஹுடைய அத்தாட்சிகள் நிரம்ப இருக்கு. அல்லாஹுவே சொன்ன ஒரு அத்தாட்சி மக்காம இப்ராஹிம். மக்காம இப்ராஹிம் எப்படி அத்தாட்சின்னு சும்மா நான் ஞாபகப்படுத்தினேன். அதாவது உலகத்துல எந்த நபிமார்களுடைய அடிச்சுவடு அவங்களுடைய நினைவிற்குரிய பொருள்களும் இன்றைக்கு இல்லை. நபிமார்களுடைய நினைவு பொருள்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அசா இருந்துச்சு. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அதர் செய்தனா ஒட்டகம் இருந்துச்சு, அதர் செய்தனாம் சாலிஹலின் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகம் இருந்துச்சு. ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு அடையாளமான ஒரு பொருள்கள் இருந்துச்சு இல்லையா. எந்த நபிமார்களுடைய அடையாளமும் இன்னைக்கு இல்லை. கண் முன்னாலே குர்ஆனிலே சொல்லப்பட்ட திருஷ்டாந்தமாக முன் நபிமார்களுடைய அத்தாட்சியாக இன்னைக்கு இருக்கிறது அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறி நின்ற கல். இந்த கல்லுக்குண்டான விஷயம் என்னன்னு சும்மா ஞாபகப்படுத்தின, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முபாரக்கான கால்கள் செருப்பு இல்லாம இருந்தா எப்படி இருந்துச்சோ அது மாதிரிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் இருந்துச்சான் சஹாபாக்கள் சொல்றாங்க. அந்த கால் தடத்தை பார்த்து கொண்டு சஹாபிகள் சொல்கிறார்கள், இப்படித்தான் எங்கள் நாயகத்தினுடைய கால் சோடும் இருந்ததுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அந்த காலை தொட்டு பார்த்தா அது கல் அரூபியானது கரடு முரடானது, ஆனா அவங்க கால் பதிச்ச இடம் இன்னைக்கும் தொட்டு பார்த்தா மிருதுவா இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு அப்படி தொடுறதுக்கு அனுமதி கொடுக்கல, ஒரு கூண்டுக்குள்ள வச்சுட்டாங்க. சஹாபிகள் நமக்கு சொல்றாங்க தொட்டு பார்த்தா இன்னைக்கும் அது மிருதுவாக இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கல் இன்னைக்கும் இருக்குது. அதே மாதிரி அந்த கல் ஏறி நின்ற கால் தடம் பட்ட இடம் மிருதுவாக இருக்கிறது. கஅபாவை கட்ட கட்ட அந்த கல்லும் உயர்ந்து கொடுத்தது. கஅபாவை கட்ட கட்ட அந்த கல்லினுடைய உயரமும் தானாக அப்படியே உயர்ந்து கொடுத்தது. இறங்க வேண்டும் என்றால் இறங்கி கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லாஹ் ஆக்கி கொடுத்த அற்புதமான கல். கஅபாவை சுற்றி 360 சிலைகளை வைத்து அன்றைய காலகட்டத்தினுடைய முஷ்ரிக்கீன்கள் வணங்கினார்கள் என்று சொன்னாலும் கூட அல்லாஹுவினால் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட கல்லாக இந்த மகாம் இப்ராஹிமும் ஹஜருல் அஸ்வதும் இருந்தது. ஹஜருல் அஸ்வதை யாரும் இதுவரை வணங்கினதில்லை, மகாம் இப்ராஹிமை இதுவரை யாரும் வணங்கினதில்லை. அல்லாஹு தஆலா இணை வைப்பாளர்களுடைய அந்த வணக்கத்தை விட்டும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்த கல்லாக அந்த கற்கள் இருக்கிறது என்பதையும் பெருமக்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அதனால அது சாதாரணமான ஒரு கல் அல்ல. மக்காம் இப்ராஹிம் அவ்வளவு பாக்கியமான ஒரு இடம். அதை வந்து அந்த இடத்திலிருந்து கடத்துறதுக்கு ஒரு காலத்தில் ஜுரைஜ் என்பவன் முயற்சித்தான். கடத்தல்ல ஈடுபட்டு இருக்கும் பொழுது அதிசயமாக அவனுடைய தலை துண்டாக்கப்பட்ட அந்த இடத்துல கடந்துச்சு. ஏன்னா காபாவுக்குள்ள வச்சு யாரையும் கொலை செய்யலாம் கூடாது. ஆனால் அவனுடைய மக்காம் இப்ராஹிமை கடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அந்த ஜுரைஜினுடைய தலை துண்டிக்கப்பட்டு அங்கே கிடந்ததை இருந்த மக்கள் அதிசயமாக கண்டார்கள். என்ன அந்த கடத்தல் அவன் ஈடுபட்டு இருந்தான் என்பதை பார்க்க. அதனால் அருமையான பெருமக்களே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி மக்காம் இப்ராஹிம்ங்கிறது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மக்காம் இப்ராஹிமுக்கு பக்கத்துல நீங்க துஆ செய்யுங்க, அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்வான்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளவு பாக்கியமான இடம் கஅபா என்பது. எப்படி அல்லாஹ்வுடைய திருஷ்டாந்தங்களில் உள்ளதோ மக்காம் இப்ராஹிம் அப்படிப்பட்ட ஒரு இடம். அதே மாதிரி முக்கியமான ஒரு இடம் எதுன்னு சொன்னா முல்தசம். ஹஜ்ஜில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சில இடங்கள் இருக்குது. பரபரப்பா இருக்கிறதுங்கிறது இல்ல, கவனிச்சு புத்திசாலித்தனமா கவனமா சில காரியங்களை செய்யணும். முல்தசம் நீங்க முல்தசம்ல பெருமக்களே வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு சொல்கிறேன், நீங்க முல்தசம்ல அனுபவப்பட்டு பாருங்க. முல்தசம்ல நின்று ஒரு துஆவை கேட்டு பாருங்க, அது அல்லாஹ் கபூல் செய்யறானா இல்லையான்னு பாருங்க. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் அஹதின் யதுஊ ஃபீ முல்தசம் இல்லா ஸ்துஜீபலா. முல்தசமில் நின்று ஒரு மனிதர் ஒரு துஆவை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக அதை கபூல் செய்தே தீருவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முல்தசம்ல நின்று நீங்க ஒரு துஆவை செய்தீங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா, ஆனா கூட்டமா இருக்கும். சில நேரங்களை பார்த்துக்கறோம், அப்படிப்பட்ட நேரங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கி நின்று ஒதுங்கி நின்று ஒதுங்கி நின்று பக்கத்துல போய் முல்தசம் என்று சொன்னால் எந்த இடம், ஹஜருல் அஸ்வதினுடைய கல்லுக்கும் கஅபாவினுடைய வாசலினுடைய கடைசி அதுக்கும் இடைப்பட்ட இடம். ஹஜருல் அஸ்வத் கல்லு, அந்த கல்லில் இருந்து இடது பக்கம் கஅபாவினுடைய வாசல் இருக்குது. அந்த வாசலினுடைய முடிவு, அந்த கல் அந்த வாசலினுடைய தொடக்கத்திலிருந்து ஹஜருல் அஸ்வத் கல்லு வர இந்த இடைப்பட்ட இடத்துல முல்தசம் என்று சொன்னாலே அதோடு நம்மளை ஒன்றித்துக் கொள்றதுன்னு அர்த்தம். அங்க பூர ஹாஜிமார்களை பார்த்தா நீ இந்த கஅபாவுடைய படங்கள்ல பார்த்தா கூட அப்படியே எல்லாரும் சேர்ந்து தூங்கின மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா எல்லாரும் தன்னுடைய உடம்பு அதோட சேர்த்து வச்சிருப்பாங்க. அப்படி நம்மளை அர்ப்பணிச்சு நிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். ஒவ்வொரு சஹாபிகளும் அந்த இடத்துல நின்று என்னென்ன துவா செய்திருக்கிறார்கள் என்பது நீண்ட நடிக வரலாற்றுக்கு சொந்தமான செய்திகள். அப்பதான் அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம நின்று பார்த்தோம், உலகத்தினுடைய மொழிகள் எல்லாம் கேட்கும். அந்த இடத்துல நின்று நம்ம கேட்டோம்னு சொன்னா எல்லா மொழிகளும் உலகத்தினுடைய எத்தனை மொழிகள்ல மக்கள் கதறி அழக்கூடிய அந்த செய்தியை அந்த இடத்துல நம்ம கேட்க முடியும். நம்ம கல்பு சாதாரணமான ஒரு நிலையில போனாலும் கூட மக்கள் அந்த இடத்துல நின்று ரப்ப இடத்தில் கதறி அழக்கூடிய அந்த நிலையை பார்த்து நம்மாலும் கதறி அழாமல் இருக்க முடியாது, ரப்ப இடத்தில் துவா செய்யாமல் இருக்க முடியாது. அவ்வளவு மாண்பான இடம் முல்தசம். இடம் உறுதியா நம்ம நம்பணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் அஹதின் யதுஉ ஃபீ முல்தசம் இல்லா ஸ்துஜீபலா. முல்தசமில் நின்று ஒரு ஆள் ஒரு துவாவை செய்கிறாருன்னா அல்லாஹ் கண்டிப்பா அதை கபூல் செய்தே தீருவான்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால முல்தசமில் நின்று என்ன செய்யணும், துவா செய்யணும். முல்தசமர நின்று துன்யாவுடைய காரியங்கள் ஆகிரத்தினுடைய காரியங்கள் கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும். அப்படி ஒரு மாதிரி அனுசரிச்சு 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 உள்ள போய் ஒட்டி நின்று கொஞ்சம் கேட்கும். அதுக்கு பல சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து நம்ம என்ன செய்யணும், போகும். நான் முத முதல்ல கப்பலில் 94 போயிருக்கும் பொழுது கப்பல் எல்லாத்தையும் தவாஃபெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரப்போறேன். வெளியில வரப்போற நேரத்தில் தொழுகைக்கு முன்னால அந்த முல்தசமெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. தொழுகை பலர் தொழுக போறாங்க, அதனால எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தைய காலி பண்ணிடுவாங்க. நான் எல்லாத்தையும் தவாஃபெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் போய் முல்தசம் துவா வதனாங்கிறதுக்காண்டி நின்னா எல்லாத்தையும் பிடிச்சி வெளியே இழுத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் போய் நம்மவே நிற்க முடியுமா? அல்லாஹு அக்பர் ரப்பே, ஊருக்கு பஸ் வந்துருச்சே, முல்தசம் நின்று ஒரு துவா ஓதிட்டு போகணும்னு நினச்சமே இப்படி இருக்குதுன்னு சொல்லி கடைசியில் போலீஸ்காரனை போய் சொன்னேன். நான் அழுதுகிட்டே சொன்னேன், ஊருக்கு போக போறேன் மாதிரி, இந்த திரும்ப போறேன், ஒரே ஒரு தடவை துவா செய்யறதுக்கு வாய்ப்பு. எல்லாரும் இங்க வந்துட்டு இங்கேயா தங்க போறாங்க, எல்லாரும் ஊருக்கு தான் போவாங்க, அதெல்லாம் முடியாது, ஹலாஸ் போ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நின்று துவா செய்துட்டு போய் எல்லாம் சரிதான் அப்படிங்கிறோம். எனக்கு என்ன செய்யறதுன்னு சரி, ரேசில் அவன்ட்டு முல்தசம் வந்துக்கு நேரா நின்று ரப்பே முல்தசம் நின்று துவா செய்தா கபூல் ஆகும்னு வருது. நான் முல்தசமுக்கு நேரா நின்று அவன்ட்டு கேட்கிறேன், முல்தசம் பக்கத்துல இருந்து துவா செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தான் துவா செய்யறேன். முதல்ல அந்த துவா பக்கத்துலயா போட்டுமே முதல்ல. ஆனா என்ன நினைச்சாலும் தெரியல, என் கோலத்தையும் பார்த்துட்டு நம்ம நிலையையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் விரட்டு நம்ம பிடிச்சி பக்கத்து தள்ளி விட்டான். பக்கத்துல நின்று மத்த ஆளுக்கு அவரை மட்டும் விட்டுருக்கேன்னு மத்த ஆள் கேட்கறாங்க, அங்க கேட்கறாங்க அவரை மட்டும் விட்டுருக்க அப்படின்னு மத்த ஆளுக்கு கேட்கறாங்க. நீ போன் சொல்லி எல்லாத்தையும் விரட்டி விடுறாங்க பெருமக்களே. அதனால நம்ம ஒரு ஆசை ஆர்வம் தேட்டத்தோட அந்த இரட்டணும் மறக்காக மறக்காம நம்ம துவா செய்ய வேண்டிய பாக்கியமான இடங்கள்ல முல்தசம் ஹஜ்ருல்ல காபாவை சுற்றி உள்ள மாண்பான இடங்களே நிறைய இருக்குது. அதனால அதெல்லாம் பயன்படுத்த முல்தசம் போல ஹத்தீம் என்பது மிக முக்கியமான இடம். ஹத்தீம்னு சொன்னா கஅபாங்கிறது சதுர வடிவில் இருக்குது. அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தா ஒரு வெள்ளையா ஒரு சுவர் வளர்ந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். கஅபாவுல வெள்ளையா சுவர் வளர்ந்த மாதிரி இடம் கஅபாவுக்கு பக்கத்துல அப்படி வெள்ளையா சுவர் வளர்ந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அப்ப அந்த சுவர் வளர்ந்த மாதிரி உள்ள ஒரு இடத்துல அங்க நின்று செய்யணும், நம்ம துவா செய்யணும். பாருங்க காபாவுடைய அசல் இது இல்ல, காபா அசல் 4 பாகம் அப்படின்னா அதுக்கு அடுத்துங்க ஒரு பக்கத்துல சுவர் வளர்ந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது இல்லையா? அந்த அந்த சுவர் வளர்த்த அது ஆள் உயரம் இருக்கும், பார்த்தா சின்னது மாதிரி இங்க இருந்து தெரியுது, ஆள் உயர அளவுக்கு இருக்கும். அதுக்கு உள்ள நின்னா காபாவுக்கு உள்ள நின்று தொழுத மாதிரி, அந்த ஹத்தீமுக்கு உள்ள நின்று தொழுத. அன்றைய காலகட்டத்துல காபாவை கட்டும் பொழுது அதையும் சேர்த்தம் கட்டினாங்களாம். ஆனா அவங்கள்ட்ட வந்து ஹலாலான பணம் இல்லையா, அதனால நிறுத்திட்டாங்க. ஹலாலான பணம் இல்லாத காரணத்தினால மற்ற இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய பணம், இதை வச்சுலாம் கட்ட முடியாதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்களாம். அப்படி நிறுத்தப்பட்டது சல்லல்லாஹு சொல்றாங்க, அதை நான் வந்து சரியா அதையும் சேர்த்து கஅபாவை கட்டணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா புதிதான் இஸ்லாத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய எதுவும் குறைபாடுகள் வந்துடக்கூடாது, அவங்க ஏதாவது குறை சொன்னாங்கன்னா அது அவங்க தீனுக்கு ஆபத்தாயிருங்கிறதுனாலையும் நான் விட்டுட்டேன். ரெண்டாவது கஅபாவுக்கு உள்ள எல்லாருக்கும் தொழுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது இல்லையா, அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதனால் சல்லல்லாஹு அலைஹி அதை கெட்டாம அப்படியே விட்டுட்டான். இன்னைக்கும் கஅபாவுக்கு உள்ள போய் அதற்கு ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நாயகமே மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டு முஸ்லிம்களுடைய கைக்கு வந்துருச்சுன்னா கஅபாவுக்கு உள்ள தொழுகிறதாக நான் நதிர் செய்தேன், அல்லாஹ்விடத்துல நதிர் செய்தேன்னு சொன்னாங்க. ஹதரத் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஊஃபி நதரக்கி, ஆயிஷா உன்னுடைய நதரை நிறைவேற்று, நீ அந்த ஹத்தீமுக்குள்ள போய் தொழுகுன்னு சொன்னாங்களாம். கஅபாவுக்குள்ள தொழுகிறதா தான் நதிர் செய்தாங்க. நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய நதரை நிறைவேற்றி நீ ஹத்தீமுக்குள்ள போய் தொழுகுன்னு சொன்னாங்க. அப்ப ஹத்தீமுக்கு உள்ளே தொழுதால் கஅபாவுக்குள்ள தொழுத மாதிரி, கஅபாவுக்குள்ள தொழுகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பாக்கியம் என்பது ஹத்தீமுக்கு உள்ள தொழுகிற காரணத்தினால் கிடைக்கிறதுங்கிற காரணத்தினால ஹத்தீமுக்கு உள்ளே தொழுக வேண்டும். நஃபிலான தொழுகைகள் தொழ முடியும், பரது தொழக்கூடாது. கஅபாவுக்கு உள்ள பரது தொழ முடியாது, கஅபாவை பார்த்துதான் பரது தொழலாம், கஅபாவுக்கு உள்ள பரது தொழக்கூடாது. அதனாலதான் அந்த இடத்தை அந்த இடத்தையும் சேர்த்துதான் தவாப் செய்யணும், அந்த இடத்தையும் சேர்த்துதான் தவாஃப் செய்யணும். அதுக்கு உள்ளவையெல்லாம் தவாஃபுக்கு உள்ள விட மாட்டாங்க, என்ன கஅபாவை சேர்த்தான தவாஃப் செய்யணும், கஅபாவுக்கு வெளியில தான் தவாஃப் செய்யணும். அது மாதிரி கஅபாவுக்கு வெளியில நின்றுதான் கஅபாவை பார்த்து தொழணும். உள்ள நின்று ஃபர்து தொழ விட மாட்டாங்க, ஃபர்து தொழவும் அனுமதிக்கவும் மாட்டாங்க, நம்ம நபிலான தொழுகைகள் தொழலாம். அப்ப அதனால அந்த ஹத்தீமுக்கு உள்ள நின்று முக்கியமாக நம்ம நிறைவேற்ற வேண்டிய நபிலான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள், துஆ கபூலாக கூடிய இடம். அதுல மீசாபுன் அந்த ஹத்தீமுக்கு நேர மேல காபாவுல மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னா தண்ணி விழுற இடம், தண்ணி குழாய் மாதிரி இருக்கும் அது மீசாப், தங்க குழாய் அது. அந்த தண்ணி பட்டா அதுல அதுல காபாவுக்கு மேல மழை எப்பமாவது பெஞ்சுன்னு சொன்னா அது வழியா தண்ணி விடும். காபாவுல பட்டு விழுது இல்லையா, அதனால அதுல போய் மேல தண்ணி படுறதுக்கு மக்கள் அவ்வளவு ஆசைப்படுவாங்க. என்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுடைய நிழலையே உலகத்துல பாக்கியமான நிழல்னு சொன்னாங்க. காபாவுடைய நிழல் இருந்துச்சா சல்லாஹு அங்க நில்லுங்கன்னு சொன்னாங்களா, சொன்னாங்களா உலகத்துல இதை விட சிறந்த நிழல் வேற எங்க இல்லங்க நில்லுங்கன்னு சொன்னாங்க. காபாவின் நிழல் அல்லவா அது. அதே மாதிரி காபாவில பட்டு விழக்கூடிய தண்ணி இருக்கும் பொழுது மக்கள் அதை ஆனந்தமாக நினைப்பார்கள், பாக்கியமா நினைப்பார்கள். அந்த மீசாவுங்கிறது துவா கபூலாகக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல நின்று துவா செய்யும். காபாவை சுற்றியே நிரம்ப இடங்கள் இருக்கிறது, பாக்கியமான இடங்கள். அந்த இடத்தை எல்லாம் நாம் அருளாக கருதி நின்று துவா செய்யும். அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் ஆண்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்குது, பெண்களை பொறுத்தவரையில ஜனாசா தொழுது பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லை இல்லையா, பெண்களுக்கு ஜனாசா அவங்க தொழுது பழக்கம் இல்லை. இங்க போன உடனே நீங்க என்னைக்கு போறமோ போன உடனே பரது தொழுது முடிச்ச உடனே ஒவ்வொரு பரது தொழுகையிலும் பெரும்பாலும் ஜனாசா இருக்கும். சலாத்துல் ஜனாசா சத்தம் சொல்லுவாங்க, ஜனாசா தொழுகை இருக்கும், உடனே எழுந்திரிச்சு ஜனாசா தக்பீர் கட்டுவாங்க, பொம்பளை எழுந்திரிச்சு பிசாம உட்காந்துடுறது. இது வந்த உடனே எதுக்கு ஜனாசா வேற தொழுதுகிட்டுன்னு சொல்லிட்டு இவங்க சாமி என்ன செய்யறது உட்காந்துடுறது. அப்படி இருக்கக்கூடாது. அங்க வந்து ஃபர்தான தொழுகை, அதாவது பெண்களுக்கு கடமை இல்லை என்று சொன்னாலும் கூட தொழுதால் ஃபர்து, ஒரு ஃபர்து தொழுதா 100,000 ஃபர்து, அதை ஞாபகம் வச்சுக்கறணும். ஒரு குர்ஆன் ஓதுனா 100,000 குர்ஆன், ஒரு ரக்காத்து தொழுதா 100,000 ரக்காத் என்று சொல்லும் பொழுது ஜனாசாவினுடைய தொழுகை பெண்களுக்கு அது கடமை இல்லை என்று சொன்னாலும் கூட செய்தால் நன்மை கிடைக்கும், மகத்தான செயல் செய்தால் நன்மை கிடைச்சிடும். அதனால நீங்க ஹரமுக்கு போயிருக்கும் பொழுது ஜனாசாவினுடைய அறிவிப்பு செய்யப்பட்டால், அந்த வக்துகள்ல செய்யப்பட்டால், அப்ப அந்த நேரத்தில் எழுந்திருச்சு நீங்க தொழணும். ஒண்ணுமில்ல, நாலு தக்பீர் கட்டுவாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், நாலு தக்பீர் கட்டுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ், ஒரு சலான் தான் அங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சலான் தான் வாஜிப், இன்னொரு சலான் சுன்னத்து. அதனால சுன்னத்துங்கிறதுனால ரெண்டாவது சலான் சொல்றது இல்லை, நாம சுன்னத்தா இருந்தாலும் சொல்லணுமேங்கிறதுக்காண்டி ரெண்டாவது சலாம் சொல்றோம். அங்க ஒரு சலாம் மட்டும் சொல்லுவாங்க, நம்ம ரெண்டு சலாம் திரும்பி நம்ம என்ன செய்யணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி சலாம் சொல்லிக்கிறோம், அங்க ஒரு சலாம் மட்டும் சொல்லுவாங்க. ஆக நாலு தக்பீர் நம்மளும் கட்டி தொழுதுக்கிறோம். முதலாவது தக்பீர் கட்டின உடனே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். முதலாவது தக்பீர் கட்டின உடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கிறணும். ரெண்டாவது தக்பீர் கட்ட உடனே சலவாத் ஓதிக்கிறணும். மூணாவது தக்பீர் கட்டின உடனே அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லது அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், நீண்ட துவா தெரியலன்னா இதை ஓதிக்கிறலாம். அல்லாஹும் மக்ஃபிர் லி ஹய்யினா மய்யிதனா வஷாஹிதனா வகாயிபினா வஸகீரினா வகபீரினா வதக்கிரினா வஉன்ஸானா, நீண்ட துவா இருக்குது தெரியல, அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், யா அல்லாஹ் அவங்களுக்கு மக்ஃபிர செய் என்ற துவாவை மாத்திரம் ஓதிக்கிறோம். நாலாவது தக்பீருக்கு பிறகு ரப்பனா அத்தினா ஃபி துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாப் அன்னார், அதை ஓதினாலும் போதும். இல்லைன்னா தெரிஞ்சவங்க அல்லாஹும் லா தஹ்ரிம்னா அஜ்ரஹும் லா தஃத்தின்னா பஅதஹும் வஃஃபிர் லனா வலஹும், அது என்னங்கறத கேட்டுக்கறணும். கேட்டுட்டு நாலு தக்பீர் கட்டி ருக்கு சுஜூத் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் ரெண்டு பக்கம் சலாம் வாங்கிக்கிற வேண்டியது. இந்த ஃபர்தான தொழுகை ஜனாசாவினுடைய தொழுகை அங்க இருக்கும், யார் தொழுதாங்களோ அவங்களுக்கு சவாபு கிடைக்கும். அதனால ஆண்கள் பெரும்பாலும் மற்ற ஊர்கள் அவங்க தொழுது பழக்கம் இருக்கிறதுனால சேர்ந்து உடனே தக்பீர் கட்டிடுவாங்க, நமக்கு ஃபர்தான ஒரு தொழுகை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி. பெண்கள் பயந்துட்டு அல்லது வந்து பழக்கம் இல்லைங்கிற காரணத்தினாலேயோ அல்லது வந்து இங்க வந்து ஜனாசா தொழுகை இரி பக்க தொழுகிறாலையும் பக்கத்தில் உட்கார வச்சிடறது இரி ஆம்பளையும் தொழுகிறாங்கன்னு சொல்லி வச்சிடறாங்க. அப்படி இல்லை, அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிறனோ தொழுகணும். தொழுகிற காரணத்தினால சவாபு கிடைக்கும். அதனால இது ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தினுடைய விஷயம்ங்கிறதுனால தாய்மார்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்களான தாய்மார்கள் அந்த விஷயத்தை இன்ஷால்லாஹ் நீங்க கவனத்துல வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த இடங்கள் ஒவ்வொன்றுமே பாக்கியமானது. ஜம்சம் நீர் இருக்குது கஅபாவை சுற்றி உள்ள முக்கியமான இடம், அங்கே வந்து பீர ஜம்சம் அடையாளம் போட்டிருந்தாங்க. ஹஜ்ரல்ல சூது கல்லுக்கு நேரா உள்ள ஒரு இடத்துல அங்கே அடையாளம்லாம் முந்தி போட்டிருந்தாங்க. இப்ப அந்த இடத்துல அடையாளம் போட்டிருக்கிற இடத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அப்படி நின்று நகர மாட்டுக்கிறாங்க, அப்படியே நின்றுறாங்க. அங்கே வந்து நின்றுட்டு துவா ஓதிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் தவாப் செய்துட்டு இருக்கும் பொழுது எல்லாருக்கும் இடைஞ்சலா இருக்குதுங்கிறதுனால இப்ப அந்த இடத்தையெல்லாம் அழிச்சு விட்டுட்டாங்க, அந்த இடத்த அழிச்சு விட்டுட்டாங்க. அதனால ஜம்சம் நீர் எங்கன வச்சிருக்கிறாங்களோ அங்க பார்த்து குடிச்சுக்கறேன். ஜம்சம் நீர் நல்லா குடிக்கணும். ஜம்சம் நீர் சம்பந்தமா நெட்ல நான் சில விஷயங்களை பார்த்தேன். உலகத்துல பல நாடுகளுக்கு அந்த நீரை எடுத்து ஆய்வு செய்வதற்காக அனுப்பி வைத்திருந்தார்கள். உலக சுகாதார நிறுவனங்கள் இருக்குது, தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் அனுப்பி வச்சாங்க. எல்லா நிறுவனங்களும் ஒரே ரிப்போர்ட் தான் கொடுத்துச்சான். அதான் பெரிய ஆச்சரியம், எல்லா நிறுவனங்கள் இருந்து ஒரே ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டுகள்ல மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, இந்த தண்ணி எல்லாருக்கும் ஒத்துக்குதுன்னு சொன்னாங்க. இந்த தண்ணி எல்லாருக்கும் ஒத்துக்கிறோம், இந்த தண்ணீர்னால யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லை. நம்ம இவங்க ரிப்போர்ட் இருந்தா நம்ம நம்பணுங்கிறது இல்ல. இன்னைக்கு ஜம்சம் எத்தனை வருஷம் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது, நம்ம அனுபவத்துல பார்க்கத்தானே செய்யறோம். எந்த தண்ணியை வச்சிருந்தா பூசணம் கொடுத்து போயிருது. ஆனா ஜம்சம் நீர் எத்தனை வருஷங்கள் ஒவ்வொரு ஆட்களும் ஹாஜிமார்களும் உங்க வீட்டுல வச்சிருக்கிறாங்க, எத்தனை வருஷங்கள் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது. அவ்வளவு பாக்கியமானது, மிருதுவான தண்ணி. எந்த நோய்க்கும் அது குணம், எதை நீயத்து செய்து குடிக்கிறோமோ அது கிடைக்குமா. ஜம்சம் நீரை பற்றி தனிக்குத்தான் இருக்கு எங்கிட்ட. அதாவது உலகத்தில் யாரெல்லாம் என்னென்ன நீயத்தை செய்து ஜம்சம் நீரை குடித்தார்கள், அது அவர்களுக்கு என்னென்ன பயன்பாட்டை தந்தது. அஞ்சரை அடிதாங்க கிணற்றினுடைய மொத்த ஆழமே, அஞ்சரை அடிதான். ஒரு ஆள் இறங்கி நின்னா அவருடைய கழுத்து வர வரும். அஞ்சரை அடிதான் கிணத்தினுடைய மொத்த ஆழமே. ஆனால் தண்ணீர் எடுக்கும் வேகத்திற்கு ஏற்ப தண்ணீர் பொங்கும் அளவும் இருக்கும். தண்ணி பொங்கி 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 வந்துடாது, எந்த அளவுக்கு வேகமா எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வேகமா தண்ணி பொங்கும். அந்த கிணத்தை மட்டும் சுத்தமா காலி பண்ணி இதுவரை சுத்தம் பண்ணவே முடியல, தேவையும் இல்லை. நீங்க ஜம்சம் நீரை ஒரு இதுல ஊத்தி வைப்பாங்க, ஊத்தி வச்சுட்டு செக் பண்றவங்க எப்படி செக் பண்ணுவாங்க நாங்க போய் பார்த்தா தெரியும். நீங்க பெரிய கேன்கள்ல ஊத்தி வைப்பாங்க, அங்க நின்று அதிகாரிகள் செக்அப் பண்ணுவாங்க. ஒரு சின்ன தூசி எங்கனையாவது இருக்கிற மாதிரி அடையாளம் தெரிஞ்சுன்னா அதை உபயோகிக்க விட மாட்டாங்க. என்ன தண்ணி அவ்வளவு சுத்தமா இருக்கும், ஜம்சம் நீர் அவ்வளவு சுத்தமானது. பெருமக்களை எல்லாருக்கும் ஒத்துக்குறோம். அதனால மக்காவில் இருக்கக்கூடிய ஹாஜிமார்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, நீங்க ஜம்சமை தவிர வேற எதையும் தயவு செய்து குடிக்காதீங்க. மக்காவில் இருக்கும்போது ஒரு கேன் வாங்கிக்கறணும், போனவன ரெண்டு ரியால் மூன்று ரியால் தான் சொல்லுவாங்க, ஒரு கேன் வாங்கிக்கறணும். அந்த கேன் வாங்கி நீங்க தண்ணி எப்பவுமே என்ன செய்யணும், ஹரமுக்கு போகும் பொழுது ஒரு சின்ன பாட்டில கையில கொண்டு போகணும், அதுல தண்ணி பிடிச்சி பிடிச்சிட்டு வரணும். நீங்க நாங்க நல்லா குடிச்சுக்கறணும், அந்த பாட்டில நீங்க பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா எங்க ஊத்தி ஊத்தி வச்சுக்கறலாம். நம்ம பிள்ளைங்க சந்திக்கிறதுக்கு நம்ம ஊர் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க தமிழ் பேசுற பிள்ளைங்க வருவாங்க, அந்த பிள்ளைகள்ட்ட இந்த கேனை கொடுத்தே பார்க்கணும், தண்ணி எடுத்துட்டு வா, சம்சம் எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த பிள்ளைங்க ஏதாவது கிதுமை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்கள்ட்ட ஒரு சம்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க பண்ண எடுத்துட்டு வந்துருவாங்க. தேவைப்பட்டு அவன் ஒரு கேனை வாங்கிட்டு வந்துருவான், ஏன் அங்கிருந்து ஒரு அஞ்சு ரியால் தான் கொடுத்து ஒரு கேனை வாங்கிட்டு வந்துருவான். அதனால அங்க இருக்கும் பொழுது சம்சமத்தை தவிர வேற எதையும் குடிக்க கூடாது, அப்படி வச்சுக்கிறோம். உடம்புக்கு ஒண்ணுமே செய்யாது. நீங்க அனுபவத்துல பாருங்க, சம்சமத்தை தவிர வேற எதுவும் குடிக்க, ஒரு மாத்திரையும் கூட சாப்பிட வேண்டாம். அதுக்காண்டி மாத்திரை கொண்டுலாம இருந்தா அதிக கொண்டு வர வேண்டிய மாத்திரை எல்லாம் கொண்டு வாங்க. ஆனா சம்சம ஒரு ஆள் குடிக்கும் பொழுது வேற எந்த மருத்துவ ரீதியான உணவுகளையும் அவர் உட்கொண்ட வேண்டியதில்லை. அந்த அளவிற்கு போதுமான அளவிற்கு எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய தண்ணியாக அது இருக்கு. என்ன சம்சம் நீர் ஊற்றெடுத்தது ரபீஹுல்லாஹி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமினுடைய காலடியில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமினுடைய ரக்கையில், அல்லாஹ்வுடைய உத்தரவில். சாதாரணப்பட்ட ஒரு இடமா பாருங்க, பாலைவனத்துல மக்கால எங்கேயும் கிணறு கிடையாதுங்க. மதீனால நிறைய கிணறு இருக்குது, மக்கால ஒரு கிணறு கிடையாது. மக்கால எந்த ஹோட்டல்லையும் தண்ணி லாரில கொண்டு வந்துதான் ஊத்துவாங்க. என்ன ஆச்சு அப்படித்தானே, எங்கேயாவது மக்கால கிணறு இருக்குதுன்னு சொல்லுங்க, மக்கால கிணறே நான் பார்த்தது இல்லை. மக்காவில் உள்ள எந்த ஹோட்டல்லையும் வாடகைக்கு லாரியில தண்ணி கொண்டு ராத்திரி பூரா தண்ணி கொண்டு சமயத்துல தண்ணி இல்லைன்றாங்க. என்னன்னா லாரி வரல, கூட்டம் ரொம்ப நெருக்கடியா இருக்குது, உள்ள வர முடியலன்னு சொல்லுவாங்க. சில சின்ன ஹோட்டல்கள்ல, பெரிய ஹோட்டல்கள் அப்படி வராது. என்ன தண்ணி, தண்ணி பொதுவா வந்து கிணறுங்கிறதே இல்லை. ரொம்ப ஆழமா தோணா பெட்ரோல் வேணா அருமை தவிர தண்ணி வராது. ரொம்ப ஆழமா தோணா பெட்ரோல் வேணா அருமை தவிர தண்ணி வராது. அந்த இடத்துல அல்லாஹுத்தாலா ஒரு அஞ்சரை அடி ஆழத்துல ஒரு வற்றாத ஜீவ ஊற்றாக மக்களுடைய தாகத்தை தேட்டத்தை நாட்டத்தை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு வற்றாத ஜீவ ஊற்றை அல்லாஹ் தந்திருக்கிறான்னு சொன்னா, அது அல்லாஹுத்தாலாவினால் ஹாஜிகளுக்கு தரப்பட்ட சன்மானமான மதுர நீர். ஹாஜிகள் அன்று பிறந்து பாலகன் ஆகிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அல்லாஹுத்தாலா மனிதனை படைத்தது தண்ணீர்னாலும் சொல்றானே, மனித ஹாஜிகள் போய் எப்ப ஜம்சம குடிக்கிறாங்களோ புது மனிதர்களாக ஆயிடுறாங்க. அதனால அங்க இருக்கும் பொழுது ஜம்சமை தவிர வேற எதையுமே அவங்க குடிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தையும் ஒரு அனுபவத்தையும் நம்மள்கிட்ட வச்சுக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது ஹஜ்ஜினுடைய அனுபவங்கள்லாம், நம்ம அது மணிக்கணக்கில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது, காபாவை சுற்றி உள்ள அந்த இடங்கள் இருக்குது. அதே மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாம் துஆவில எந்த நேரத்திலையும் சடைவாயிடக்கூடாது. துவாவில் நம்ம சடை வரைஞ்சிடக்கூடாது. நிறைய துவாக்களை செய்யணும். யாரெல்லாம் நம்மள்கிட்ட சொன்னாங்களோ நம்முடைய சொந்த காரியங்களையும் சரி, ஒவ்வொரு ஆட்களும், அதாவது நம்முடைய முறையீடுகளை முறையிடுறதுக்குண்டான தகுதி பெற்றவன் ரப்புல் ஆலமீன். அவனுடைய புனிதமான இடங்கள்ல உன்னதம் துவா கபூல் ஆகிறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது, சில நேரங்கள் இருக்குது, சில மனிதர்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சில முக்கியமான இடங்கள்ல அந்த கஅபாவும் அதை சுற்றி உள்ள இடங்களும் அரபா, மினா, முஸ்தலிபா, இது போல பாக்கியமான இடங்கள், துவா கபூல் ஆகுவதற்குண்டான முக்கியமான இடங்கள். அப்ப அதனால அந்த இடத்துல நின்று அதிகமாக நம்ம துவா செய்யணும். எந்த துவாவை செய்கிறோம் வாழ்க்கையில் அனுபவத்துல நம்ம நிச்சயமாக அதனுடைய பலாபலனை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு இதுவரை செல்லாதவங்களும் ஹஜ்ஜுக்கு செய்யணும்னு நியத்து வைக்கிறோம், எல்லாருமே நியத்து வைக்கிறோம். ஏன்னா நம்முடைய ஆசை தேட்டத்தினுடைய விளைவு தான் ஹஜ்ஜை தவிர வெறும் பணத்தை கொண்டு நினைக்காதீங்க. பணத்தை கொண்டு இல்லை, நான் வந்து எல்லாரும் சின்ன வயசுல ஹஜ்ஜி செய்தேன்னு சொன்னா ஆசை தான், வேற ஒண்ணுமே கிடையாது, பணம்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஆரம்பத்திலேயே 94 முன்னால அதாவது 1990 வந்து நான் 11,000 ரூபாய் சேர்த்து வச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து எப்படியா ஹஜ்ஜிக்கு போகணும். காணைகுதான் ஒரு படம் போட்டாங்க அந்த நேரத்தில், எல்லாரும் சோத்தையில ஆக்கிக்கிட்டு பக்தியா போய் காணைகுதா படம் பார்க்க போவாங்க. நான் நேரடியா தான் கஅபா பாப்பேன்னு அப்பவுமே சொன்னேன். எனக்கு ஒரு மனசுல ஒரு விதமான உறுதி, ஒரு விதமான வெறியோ ஒரு குருட்டு நம்பிக்கையோ எதா இருந்தாலும் வச்சுக்கறலாம், ஆனா அப்படி ஒரு நம்பிக்கையினுடைய விளைவு பெருமக்களே, ஆசை தேட்டம் மனசுல இருந்துச்சுன்னா யாருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய நசீபை தந்துருவான். அதனால எல்லாரும் ஆசைப்படணும். நான் கப்பல்ல போயிருக்கும்போது நினைச்சேன், நம்ம ஊர்ல எல்லாத்தையும் கப்பல்ல கூட்டு வந்துடணும். கப்பல்ல என்ன அவ்வளவு குறைஞ்ச பணத்துல அவ்வளவு ஹஜ்ஜி செய்ய முடிஞ்சிச்சு, ஆனா கப்பலை நிறுத்திட்டாங்க. இல்லைன்னு சொன்னா கப்பல் நல்ல வசதியான ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துச்சு. பெருமக்களை பாரதூரமான விஷயங்கள் அல்ல. இன்னைக்கு நாம எத்தனையோ காரியங்களுக்கு நினைக்கிறோம், வீட்டுல குமர்களுக்காக வேண்டி செலவழிக்காம இருக்கிறோமா, வீட்டை கெட்டாம இருக்கிறோமா, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி முதலீடு செய்யாம இருக்கிறோமா, என்னென்ன வகையில எல்லாம் நம்ம நினைக்கிற காரியங்கள்லாம் பணத்தை முதலீடு செய்யத்தானே செய்யணும். ஹஜ்ஜிக்குன்னு சொல்லும் பொழுது அதுக்காக வேண்டி ஒரு முதலீடு, அதுக்காக வேண்டி உள்ள ஒரு முயற்சி, அதற்காக வேண்டி உள்ள ஒரு சேமிப்புன்னு தோங்கும் பொழுது அல்லாஹ் மிக இலகுவான முறையில் அந்த காரியங்களை ஏற்படுத்தி தந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்குண்டான ஒரு முயற்சியும் செய்ய வேண்டும் என்பதை உங்களிடத்துல கேட்டுக்கொள்ள பயணப்படுகிறார்களோ எல்லோருடைய பயணங்களையும் அல்லாஹு தஆலா லேசாக்கி வைத்தருள்வானாக, அவர்களுக்கு நல்ல ஆசியத்தை தந்தருள்வானாக, சிறிய பெரிய வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் நல்ல சுகத்தை தந்தருள்வானாக. ஹஜ்ஜினுடைய கடமைகளை, உம்ராவினுடைய காரியங்களை, ஜியாரத்தினுடைய மேன்மைகளை முழு கவனத்துடனும் ஈடுபாட்டுடனும் இஹ்லாஸுடனும் அந்தந்த அமல்களை பேணுதலாக செய்வதற்கான ஒரு பாக்கியமான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தருள்வானாக. புனிதமான அந்த இடத்திலே என்னென்ன துஆக்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அல்லாஹ் அதை நினைவிலே தந்து செய்வதற்கும் அதையெல்லாம் ரொம்ப பூரணமாக கபூல் செய்து அருள் புரிவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆஃபிர் தாவானா. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் இருங்க.